நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும், நம்முடைய ஆண்டவரும் போதகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையினாலும், சத்தியத்தின்படியையும் தேவனுடைய மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியான பிரகாசமான மனக்கண்களை நமக்கு அருளி செய்த தேவனை நாம் கிறிஸ்துவின் மூலமாக நன்றியோடு தொழுது கொண்டு நம்முடைய காரியத்துக்குள்ளாக நாம் செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது. தேவன் நம் அனைவரையும் அவருடைய திவ்ய சமூகத்தில் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். மிகப்பெரிய விழா போல மிகவும் சந்தோஷமான விழாவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் திண்டுக்கல் சபையின் சார்பாகவும், சகோதரர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துதலையும் கூட முதலாவதாக தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய காரியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இப்போ நம்ம படித்த வசனம் எபிரேயர் 5:8-9 மீண்டுமாக ஒரு தடவை படிக்கலாம்.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
இப்போ இந்த மேற்கண்ட வசனத்தை நாம பார்க்கும்போது, கிறிஸ்து எதனால் பூரணமானார், பட்ட பாடுகளினால பூரணமானார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் எப்போ வந்தது அப்படிங்கும்போது, கிறிஸ்துவுக்கு பாடுகள் அவருடைய ஞானஸ்நானத்தில் இருந்து ஆரம்பமானாலும், சரீரத்தின் பிரகாரமாக உச்சக்கட்டமாக சிலுவையில் அவருக்கு பாடுகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கிறிஸ்து பூமிக்கு வரும்போது பூரணராக வந்தாரா இல்லையா? ஒருவேளை அப்படி வந்தார் அப்படின்னா எபிரேயர் 5:8-9 தவறா? அப்படின்னா எப்போ கிறிஸ்து பூரணமானார்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே இந்த பாடத்துடைய முடிவுல நம்ம பதில தேவன் நமக்கு அருளி செய்வார். இந்த ஒரு கேள்வி நமக்கு சிந்திக்கிற ஒரு விஷயமா கூட இருக்குது. இப்ப இந்த பாடத்தை நம்ம ஆதியாகமத்தில் போய் தான் பார்க்க முடியும். அங்க ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட போது மீறுதல் செஞ்சாங்க. இந்த மீறுதலின் நிமித்தமா பாவம், பாவத்தின் சம்பளமான மரணம் எல்லாருக்குள்ளயும் வந்துச்சு. நித்திய ஜீவனை இழந்து போயிட்டாங்க. தேவனோட உறவாடக்கூடிய ஒரு உறவை மனுஷன் முதல்ல இழந்து போயிட்டான். ஏதேன்ல இருந்து வெளியேற்றப்பட்ட போது முதல்ல மனுஷன் இழந்து போனது தேவனோடு உறவாடக்கூடிய அந்த அன்புறவை இழந்து போயிட்டான். தேவன் மீண்டுமாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடி ஏதேன் தோட்டத்தில் நுழைய முடியாதபடி ஆதாமை வெளியே துரத்திட்டாரு. தின்னும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படிங்கும் போது, ஒரு நாளுங்கிறது 1000 வருடம். அந்த 1000 வருடத்தில் 930 வருடம் ஆதாம் உயிரோட இருந்து அந்த 1000 வருடத்துக்குள்ளாகவே மரணம் ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் நடந்த மீறுதலினால முதன் முதல்ல ஆதாம் தேவனோட இருந்த அந்த ஒரு அன்புறவை இறந்து போயிட்டாரு. இதனாலதான் இன்னைக்கு கூட மனுஷர்கிட்ட இருக்கிற இந்த அன்புறவும் இன்னும் தெளிவா கூட காணப்படல. ஆபேல் ஆதாமுக்கு முன்பாக மரிச்சிருந்தாலும், ஆதாம் மரிச்சு போன ஒரு காரியத்தை தேவன் எப்படி நிவர்த்தி செய்கிறார்? இந்த பழைய ஏற்பட்டு காரியத்துல காலத்துல நடந்த காரியங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது, முதலாம் வருகையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்தார். எதற்காக ஈடுபலி கொடுத்தார்னா, எல்லாருக்காகவும், எல்லா மனுக்குலங்களுக்காகவும், ஆதாமுடைய மீறுதலினால வந்த பாவத்துக்காகவும் சரிசமமான விலைக்கிரயமா கிறிஸ்து தம்மைத்தாமே ஜீவபலியா ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் கிறிஸ்து கொடுத்த பலியினால நம்முடைய பாவம் இந்நேரம் போயிருக்கணும், ஆனா இன்னும் போகல. அப்படின்னா கிறிஸ்து பலி செலுத்தின அந்த பலியின் பிரயோஜனம் என்ன? ஜீவனுக்கான வாசல் திறந்துச்சா இல்ல இன்னும் சபை நிறைவேறவில்லை அப்படிங்கறதெல்லாம், இதெல்லாம் கூட நேரடியான பதிலா இருக்க போறது இல்ல. உதாரணமா, பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டா, அந்த பாவத்துக்கு பரிகாரமா பிரதான ஆசாரியார்கிட்ட கொண்டு போய் ஒரு பழியை செலுத்தி அந்த மிருகத்தின் தலையில அந்த மனுஷன் கைய வச்சு பிரதான ஆசாரியன் மூலம் அந்த பழி செலுத்தப்படும் போது, பழி செலுத்தப்படுவருடைய பாவமும் கூட அங்க போயிடுது. அப்படி இருக்கும்போது அதை விட மேலான விசேஷமான கிறிஸ்துவின் பலியினால கிறிஸ்துவின் மரணத்தினால நம்முடைய மனிதனுடைய மரணம் ஏன் போகல? இது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எபிரேயர் 9:22
சுத்திகரிக்கப்படும் இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது.
நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் கொஞ்சம் குறைய சுத்திகரிக்கப்படுது, ஆனா 100% பாவம் போகாது. இன்னும் எபிரேயர் 10:1 கூட படிக்கலாங்க.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பழிகளாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழி கொடுத்தா, பழி செலுத்தினா 100% பாவம் நீக்கப்படணும், ஆனா நிவாரணம் வரல. கிறிஸ்து சரியாக பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தியாச்சு, ஆனா அந்த பரிகாரத்தோட புண்ணியம் ஏன் இன்னும் மனுக்குலத்துக்கு வந்து சேரல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு பதில நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு பார்த்தோம். முதலாவதாக ஏதேன் தோட்டத்துல தேவனோடு மனுஷன் கொண்டிருந்த அன்புறவு தான் முதன் முதலாக நீக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கூட இன்னொரு சம்பவம் கூட நடந்துச்சு. அதாவது, தின்னும் நாளில் சாகவே சாவாய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல தேவாலயத்துடைய திரைச்சியில கிழிஞ்சிச்சு. ஏன் தேவாலயத்தினுடைய திரைச்சியில கிழிஞ்சிச்சுன்னா, இதுவரைக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த தடை நீங்கிச்சு அப்படிங்கிற காரியத்தை குறிக்கிறதுக்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சியில கிழிஞ்சிச்சு. அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. இதுக்கு நம்ம காரணம் சொல்லும் போது, கீழிருந்து கிழிச்சிருந்தா மனுஷன் அதை கிழிச்சிருப்பான், அதனாலதான் தேவன் மேலிருந்து கீழாக கிழிச்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நாம தேவன் பேர்ல வச்ச அன்புனால கிறிஸ்துவின் பழி இங்க நடக்கல, மாறாக தேவன் நம் பேரில் வைத்த கிருபையினால இவ்வளவு பெரிய கிருபை இரக்கம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பழியானார் அப்படிங்கிற காரியத்தை மனுஷனுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சியில மேலிருந்து கீழாக கிழியும்படி தேவன் அங்கே அந்த ஒரு காரியத்தை செய்தார். சரி, மீண்டுமாக நம்ம பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய மீறுதல்னால முதன் முதல்ல இழக்கப்பட்டது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த இடையிலே இருந்த அன்புறவு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி அதை சரி செய்யும் போது முதன் முதலா எது நீக்கப்பட்டுச்சோ அதுதான் சரி செய்யப்படணும். தேவனோட இருந்த அன்புறவு முதல்ல வெட்டப்பட்டுச்சு, இப்போ கிறிஸ்துவின் பலியினால முதன் முறையா இழந்து போன அந்த அன்புறவு மீண்டுமாக ஒட்டப்பட்டுச்சு. இப்போ கிறிஸ்து வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்திட்டாரு. முதலாவது நீக்கப்பட்ட அன்பையும் உறவையும் மீண்டும் சிலுவையில தனது பலியின் மூலம் கிறிஸ்து ஏற்படுத்திட்டார். என்ன அப்படின்னு இருக்கும்போது, அப்போ மரணம் நீக்கப்படணும் அப்படின்னா எப்போ மரணம் எப்போ வந்துச்சு? அங்க ஏதேன் தோட்டத்துல மரணம் எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆரம்பத்துல மரணம் ஏதேன் தோட்டத்துல தின்னும் நாளில் சாகவே சாவாய் அந்த ஒருடைய அந்த நாளின் முடிவுல மரணம் வந்தது போல, முதலாம் வருகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காலப்பகுதியை நம்ம இந்த சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அந்த ஒரு வரைபடத்துல நம்ம பார்க்கும்போது அத சுவிசேஷ யுகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் சுவிசேஷ யுகம்னு சொல்றோம்னா, இந்த ஒரு காலத்துலதான், இந்த ஒரு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வந்த இந்த காலப்பகுதியில தான் மனுஷனுக்கு நன்மையும் சந்தோஷம் சமாதானம் போன்ற காரியங்கள் எல்லாமே வந்தது. அதனாலதான் இதை நம்ம சுவிசேஷ யுகம்னு சொல்றோம். இந்த சுவிசேஷ யுகத்துலதான் கிறிஸ்து தனது மரணத்தினால தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த தடையை அகற்றினாரு. கிறிஸ்துவின் காலத்தில் மனிதன் எதை முதலில் இழந்தானோ அதை கிறிஸ்து முதல்ல சரி செஞ்சார். அடுத்தபடியா கிறிஸ்துவின் காலத்திலிருந்து எவ்வளவு காலம் கழிச்சு இந்த மரணம் நீக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, தின்னும் நாளிலே சாகவே சாவாய், 930 கழிச்சு ஆதாம் மறைச்சது போல, இந்த சுவிசேஷ யுகத்தின் கடைசி காலகட்டங்கள்ல மரணம் நீக்கப்படணும். அங்கே மரணமும் நீக்கப்படணும், சபையும் கூட பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்துல பாக்குறோம். இப்போ ஒரு மனுஷன் கீழ்படியில இல்ல கீழ்படுகிறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டுல எது நிர்ணயப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தான் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டு காலத்துல கீழ்படுகிறானா இல்ல கீழ்படிதல் இல்லையா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களா இல்ல கீழ்படுதல் கீழ்படியலையா அப்படிங்கறத நிர்ணயப்படுத்துச்சு. ரோமர் 3:20
இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை.
இந்த பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் வந்துச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்துல யார் என்ன செய்தாலும் அது பாவமா மீறுதலா அப்படிங்கறது தெரியாம இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பின்புதான் பாவத்தை அறிய முடியுது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் கீழ்படிகிறதையும் கீழ்படிதலுக்குள்ளையும் கொண்டு போறதையும் தெரிவிக்குது. அதே நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் கீழ்படியாமைக்குள் போற காரியத்தையும் தெரிவிக்கிறது. உதாரணமா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தின்படி பொய் சொல்லாம இருக்கும் போது கீழ்படிதலை காமிக்குது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சட்டத்திட்டத்தை கை கொண்டு நடக்கும் போது அது ஜீவனையும் கொடுக்குது. நம்முடைய தேவன் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டை எதற்காக கொடுத்தார்னா இஸ்ரேல் ஜனங்களை நீதிமானாக்கி அதன் மூலம் நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார்னு பாக்குறோம். ஆனா இன்னொரு வசனம் ரொம்ப வித்தியாசமான வசனமா இருக்குது. ரோமர் 5:20
மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று.
நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனாக்க மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாவம் பெருகும்படிக்கா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அப்படித்தான் வசனம் சொல்லுது. இப்போ இதுல எது சரி, ஜீவனை கொடுக்க வந்துச்சா இல்லேனா மீறுதல் பெருகி பாவம் பெருகணுங்கிறதுக்காக வந்துச்சா? இப்போ இந்த ரெண்டு காரியத்துல எது சரியா இருக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்துச்சா இல்ல தேவனுடைய கட்டளைகளை அவங்க கை கொள்ளாம போகும்படிக்கு மீறுதல்குள்ள போய் பாவம் செய்யும்படிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சா? நித்திய ஜீவனுக்கு தான் அப்படின்னு சொன்னோம்னா ரோமர் 5:20 தவறு மாதிரி தெரியுது. மீறுதல் செய்து பாவம் பெருகும்படிக்கு தான் வந்துச்சு அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்றது தவறா இருக்குமா? ஏன்னா நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் எந்த ஒரு விஷயத்தையும் தான் எந்த ஒரு மனுஷன்டையும் நான் கத்துக்கல, மாறாக கர்த்தர்ட்டே எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது அவர் சொல்ற வார்த்தையிலையும் சரி இருக்கும், உண்மை இருக்கும். அப்படிங்கும் போது ஜீவனை கொடுக்க வந்துச்சா இல்ல மீறுதல் பெருகும்படிக்கு வந்துச்சா அப்படிங்கிற ரெண்டு கேள்வியை நம்ம போட்டு பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே ஒரு சில நேரங்களில் பொதுவா போயிருவோமே, அதே போல இந்த கேள்வியும் கூட இந்த ஒரு வார்த்தையில ரெண்டுமே சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி ரெண்டுமே சரி, ஜீவனை கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட அதே நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படியும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரெண்டுமே சரி, எப்படி ரெண்டுமே சரியாகுதுன்னு நம்ம சொல்ல முடியும்? தேவனுடைய ஒரே நியாயப்பிரமாணம் எப்படி இந்த ரெண்டு காரியங்களை செய்யும் நம்ம பார்க்கும்போது ரெண்டு காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதற்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் நியாயப்பிரமாணம் தந்தார் இல்லைங்க, அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த அளவு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மீறுதல் பெருகும்படியாக இந்த வந்த இந்த நியாயப்பிரமாணம் நன்மையை கொடுத்துச்சா அப்படிங்கும் போது நன்மையை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி நன்மையை கொடுத்துச்சு, எப்படி நன்மையை கொடுத்துச்சு, இதை எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில வரும்போது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுறாரு, அதை நாங்க படிக்கலாம். மத்தேயு 11:28
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
ஜனங்களை பார்த்து கிறிஸ்து இப்படி சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்க என்ன பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தாங்க? அதுவும் வருத்தப்பட்டு. இதை ஏன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அங்க செய்யறாங்க, அங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது முதலாவதாக ஆதாமுடைய மீறுதல் மூலமா பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். இது மனசரா இருக்கிற எல்லார் மேலையும் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மரணத்தின் சாபம் மனசரா இருக்கிற எல்லாத்து மேலையும் இருக்குது. இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தெரிஞ்சுக்கிட்டு சீனாய் மலையில வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தா ஜீவன் கிடைக்குது. ஜீவனை கொடுக்கும்படி கொடுக்கப்பட்ட இதே சட்டத்திட்டம் மரணத்தையும் கொடுக்குது. ஏற்கனவே மனுக்குலம் முழுசுமே மரணத்தில் இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு தேவன் இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டத்தை கொடுத்து அதை கை கொண்டு நடக்கலைன்னா அவங்க மீண்டும் மரணத்துக்குள்ள போகும்படி மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உதாரணமா 3600 கட்டளைகள்ல 3599 கட்டளைகளை நிறைவேற்றினாலும் ஒரு கட்டளையை நிறைவேற்றினாலும் மரணம் தான். இதை வந்து இஸ்ரேல் ஜனங்களால கை கொண்டு நடக்க முடியல. அப்படின்னா இங்க நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்கணும், ஆனா இஸ்ரேலர்கள் கை கொண்டு நடக்க முடியாததுனால நன்மையை கொடுக்க வந்த நியாயப்பிரமாணம் இப்ப மரணத்தையே கொடுக்குது. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்திருந்தா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரணும்? அதாவது உதாரணமா இன்னும் கூட சொல்லணும்னா, இஸ்ரேலர்கள் விக்கிரகாராதனை செஞ்சாங்க, பாகால்களை வழிபட்டாங்க. இப்போ விக்கிரகாராதனை செய்யாதங்கிறது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல ரெண்டாவது கட்டளை. ஆனா முதலாவது கட்டளையிலேயே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு வேற தேவர்கள் இல்லாமல் போவதாகங்கிற வார்த்தைக்கு அவங்க கீழ்படியல. முதலாவது கட்டளையே அவங்க கீழ்படிய முடியல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்க வந்தது, மரணத்தை தான் கொடுக்குது. எனவே இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மேல எத்தனை விதமான சாபம் இருக்குன்னு பார்த்தா, ஏற்கனவே ஆதாம் மூலம் வந்த மரணமாகிய சாபம், இப்போ கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாததுனால அதன் பலனா வர்ற மரணத்தின் சாபம். இப்ப ரெண்டு தண்டனையில, இது மாதிரி ரெண்டு தண்டனையில இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து முதலாம் அருகில இந்த பூமிக்கு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மேல ரெண்டு விதமான சாபம் இருக்குது. இப்ப இந்த ரெண்டு விதமான சாபத்தை பார்த்துட்டு தான் அது என்னன்னு நம்ம பார்த்தோம். ஆதாம் மூலமாக வந்த ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு சாபம், ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாததுனால அது மரணத்தை கொண்டு போகுது. இந்த ரெண்டு விதமான சாபம், இப்ப இந்த ரெண்டு விதமான சாபத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துதான் நம்முடைய இரட்சகர் கூப்பிடுறாரு, சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுலயே 30வது வசனம் படிக்கலாம், மத்தேயு 11:30.
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, என் நுகம் மெதுவா இருக்கும், என் சுமை இலகுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத ஒரு இதை எப்படி சொல்லானா, இப்ப ஒரு மாட்டு வண்டி இருக்குதுங்க. இப்போ அந்த மாட்டு வண்டி வெறும் வண்டி தான், வெறும் வண்டினா அதான் கடக்கடன்னு போயிருமா? மாடு இழுக்கும் பட்சத்துல தான் வண்டி போகும். இப்ப வெறும் வண்டியை அந்த மாடு இழுக்கணும், அதுக்கே கொஞ்சம் எனர்ஜி வேணும். இப்ப அந்த வெறும் வண்டியின் மேல ஒரு 2 டன் வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடையும் சேர்த்து மாட்டு கழுத்துல வர்ற அந்த நுகத்தடியில தான் இருக்குது. முதல்ல வெறும் வண்டியோட எடை, அடுத்ததா இப்ப வைக்கப்பட்ட பாரத்துடைய எடை, ரெண்டுமே இப்ப மாட்டுடைய கழுத்தை அழுத்திக்கிட்டு இருக்குது. இப்படி ரெண்டு விதமான தண்டனையில இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறத பார்த்துட்டு தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த மாதிரி வெயிட் நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க சார்ந்திருக்கிற நியாயப்பிரமாணத்தினால உங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களை நீங்க சார்ந்து இருக்கிறீங்க, அதை கை கொள்ள முடியாதனால நான் சொல்றதை கேட்டு நீங்க என்னை விசுவாசிக்கும் பட்சத்துல, தேவனுடைய குமாரன் நீங்க என்னை ஏத்துக்கும் பட்சத்துல, நான் கொடுக்கிற அன்பின் பிரமாணம் மூலமா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இங்க அவங்கள பார்த்து அத சொன்னாரு. கிறிஸ்து வந்து பூமியில மறிச்சதுனால யாருடைய பாவம் முதல்ல நீங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே ஆதாம் மூலம் வந்த சாபமான பாவம், மனுஷர் எல்லாத்து மேலையும் இருந்த சாபம் நீங்கிருச்சு, மரணம் என்கிற சாபம் நீங்கிருச்சு. இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் இல்ல, மனுஷர் எல்லா மனுஷராக இருக்கிற எல்லாரும் மேலே இருந்தது நீங்கிருச்சு. அப்ப ஏறக்குறைய இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இருந்த அந்த வெறும் வண்டி எடை முதலாவது சுமை நீங்கி போயிடுச்சு. இப்ப ரெண்டாவது சுமை இருக்குது, இது நியாயப்பிரமாணத்தின் சுமை. இந்த வெயிட்டு இப்போ அழுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப முதலாவது ஆதாம் மூலம் வந்த மரணங்கிற பாவத்தை கிறிஸ்து தன்னுடைய பழியினால நீக்கிட்டாரு. இப்ப இரண்டாவது வந்த இந்த நியாய பிரமாணத்தின் வெயிட்டு, இந்த ஒரு பாரம், இதை எப்படி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நீக்கினாரு, இது எப்படி நீங்கிச்சு அப்படின்னா, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் படி வந்து மறிச்சதுனால அந்த ஒரு பாரம் நீங்கிடுச்சு. அப்படின்னாக்க கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரானா, அவரே சொன்னார், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன், இதுல ஒரு எழுத்தும் ஒரு புள்ளியும் கூட அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து முழுமையாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, இதனால எல்லாத்துக்குமே ஜீவன் வந்துருச்சு. இஸ்ரேலர் மேல இருந்த இரண்டாவது பாரம் எப்படி நீங்கிச்சு, நம்ம அதைத்தான் ரொம்ப கவனமா பாக்குறோம். இஸ்ரேலர்கள் மேல இருந்த இரண்டாவது பாரம் எப்படி நீங்கிச்சு அப்படிங்கும் போது, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால இஸ்ரேலர்கள் மேல இருந்த இரண்டாவது சாபம் நீங்கிச்சு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு நியாயப்பிரமாணத்தின் சட்டம். இந்த சட்டத்தின்படி அவர் மரிச்சதுனால எல்லாருடைய பாவமும் நீங்கிச்சு, இஸ்ரேலருடைய பாவமும் நீங்கிருச்சு. இப்போ இஸ்ரேலர்கள் மேல இருந்த இரண்டாவது சாபம் எப்படி நீங்கிச்சுனாக்கா, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்துக்கு கிறிஸ்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சார், என்ன செய்தார் அப்படி நம்ம பார்க்கும்போது, கொலோசெயர் 2:14
நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை நிறைவேற்றிட்டு இப்போ இந்த நியாயப்பிரமாணம் இனிமேல் யாரையும் கட்டுப்படுத்தாது. அது கூட வசனம் ரோமர் 7:12 படிக்கலாம்.
ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது.
இப்போ இஸ்ரேலர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில ஆணி அடிச்சு தன்னுடைய மரணத்தின் மூலம் அதை நிறைவேற்றினதுனால, நியாயப்பிரமாணத்தின்படி மரிச்சதுனால, உதாரணமா சொல்ல போனா ஒரு கணவன் மனைவி இருக்கிற குடும்பத்துல மனைவி கணவனுக்கு எப்படி பணிஞ்சு அடங்கி இருப்பாங்களோ அது போல இந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப கட்டுப்பட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு கட்டுப்பாட்டுல இருந்து விடுதலை பெற்றாங்க. எதன் நிமித்தம்னா, கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரு. இதனால இஸ்ரேலர் மேல இஸ்ரேல் ஜனங்கள் மேல இரண்டாவது சுமையும் நீங்கிடுச்சு. தேவனுடைய திட்டம் இப்ப எப்படி இருக்குதுன்னாக்க, நம்ம சொல்லுவோமே பேச்சு வழக்குல, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா, அது மாதிரி தேவனுடைய திட்டம் கூட இங்க இப்படி இருக்குது. கிறிஸ்துவின் மரணத்தினால் இரண்டு விதமான சாபமும் தேவன் எடுத்து போடும்படி இவ்வளவு பெரிய திட்டம் செஞ்சிருக்கிறார். எப்படின்னா, ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தில இருந்து வெளியே வரணும்னா யாராவது ஒருத்தர் அதை நிறைவேற்றி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் மனுஷன் எந்த வழியில தான் வரணும்னா, நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த ஒரு வம்சாவளியில வந்தவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். அந்தபடியே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் மூலம் மனிதனாக பிறந்தார். சிலுவையில அப்புறம் பின்பாடு சிலுவையில ஆணி அடிச்சு அந்த நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சார். இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருந்த இரண்டு விதமான சாபத்தையும், உலகத்தின் மேல் இருந்த மரணம் என்கிற சாபத்தையும் தேவன் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை ஒரே முறை பலியாக தந்து தம்முடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றினார். இப்ப நியாயப்பிரமாணம் எடுத்து போடப்பட்டாச்சு, ரெண்டு வித சாபமும் எடுத்து போடப்பட்டாச்சு. அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யலையா? ஒருவித நன்மையும் செய்யாம இந்த நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்திருப்பாரா? அப்படிங்கும் போது இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது அப்படிங்கறத நம்ம ஒரு வசனத்தின் மூலமா படிச்சு பார்க்கலாங்க. கலாத்தியர் 3:22-23.
அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அழிக்கப்படும்படிக்கு வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம்.
பாவத்தின் கீழ் வேதம் அடைத்து போட்டது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வேதம் நியாயப்பிரமாணம் என்ன நன்மை செய்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் அவங்கள பாவம், அதாவது பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது அப்படிங்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை யார் யார் கை கொள்ள முடியலையோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாவங்கிற சிறைக்குள்ள போயிடுறாங்க. இப்ப இந்த பாவங்கிற சிறைக்குள்ள இருந்து மீட்பதற்காக யார் வந்ததுன்னு பார்க்கும்போது, பாவத்தில இருந்து மீட்புக்கிறதுக்காக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இஸ்ரேலர்களை மீறுதலுக்குள்ள கொண்டு வந்து பாவ சிறையில அடைச்சு இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மூலமாக பாவ சிறையில இருந்து கிறிஸ்துவை கொண்டு மீட்டுக் கொள்கிறார். தேவனுடைய இந்த ஒரு திட்டம் மிகப்பெரிய திட்டம். எல்லாரும் பாவம் செய்யணும், எல்லாரையும் பாவத்தில இருந்து கிறிஸ்து வந்து மீட்கணும். இப்ப பாத்தீங்களா தேவனுடைய திட்டம் என்ன மாதிரி இருக்குதுன்னு. இஸ்ரேலுக்கு நியாயப்பிரமாணம் இப்ப சொன்னா பிரயோஜனமா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மீறுதல் கொடுக்கும்படியாகவே நியாயப்பிரமாணம் வந்தது அப்படின்னு பவுல் சொல்ற வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. ஏன்னா மீறினாங்க, பாவத்துல விழுந்தாங்க, கிறிஸ்து வந்து மீட்டார். ரோமர் 11:32
எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படி அமைக்குள்ளே அடைத்து போட்டார்.
எல்லார் மேலும் இரக்கம் தக்கதாக, இரக்கம் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லார் மேலும், சிஸ்டர் அந்த வசனம்,
எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படி அமைக்குள்ளே அடைத்து போட்டார்.
எல்லோரையும் கீழ்ப்படி அமைக்குள்ளே அடைக்க போட்டார். தேவனுடைய இரக்கம் எல்லார் மேலும் இருக்கணும்னா அவங்க கீழ்ப்படி அமைக்குள்ள இருக்கணும். இஸ்ரேலர்களுடைய இந்த கீழ்ப்படி அமைக்குள்ள கொண்டு வந்ததே எது தெரியுங்களா, இந்த நியாயப்பிரமாணம் தான். தேவன் எப்படி கொண்டு வந்தார்னு பாருங்க, அவருடைய சட்டத்திட்டங்களை, சட்டத்திட்டத்தை நிறைவேற்றாமல் கீழ்ப்படியாமக்குள்ள போய் அதன் மூலம் கிறிஸ்துவினால ரட்சிப்படைந்து தேவனுடைய இரக்கத்தை பெறும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணம் கை கொள்வதனால, கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கை கொள்றதுனால ஜீவன் கிடைக்குது. ஒருவேளை கை கொள்ள முடியாம கீழ்ப்படியாமைக்குள்ள போனாலும் அது நன்மையவே செய்து. கை கொண்டு நடந்தால் ஜீவன் கிடைக்குது நன்மை, கை கொள்ள முடியாம போனாலும் கூட ஏதாவது என்ன பண்ணுதுங்க நன்மையே கிடைக்குது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. தன்னுடைய சட்டத்திட்டங்களை தேவன் கொடுத்துட்டு அதை கை கொண்டு நடந்தா ஜீவன் கிடைக்குது நன்மை, கை கொண்டு நடக்க முடியாம போனா கூட கீழ்ப்படியாமைக்குள்ள போய் அங்கிருந்து கிறிஸ்து வந்து ரட்சித்துக் கொள்றதுக்கு, அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போடுற விஷயத்துக்கு இந்த நியாயப்பிரமாணம் வழி நடத்துது, அதுவும் நன்மை. எப்படியா இருக்குது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம் ஆச்சரியமான காரியமா இருக்குது. இது புரிஞ்சு கொள்ள முடியாத ஆச்சரியமான காரியமா இருக்குது. நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் வந்து இது ஒரு பிரமாண்டத்தை எப்படி எழுதுறான்னு பாருங்களேன். ரோமர் 11:33
தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்.
அப்போஸ்தலர் பவுல் அப்படியே ஒரு ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சி, இது ஏதோ சுற்ற மாதிரி ஆ அப்படில அப்படியே ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம் பவுல் பாக்குறாரு. தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெருசா எப்படியா இருக்குது பாருங்க, நம்மளால ஆராய்ஞ்சு பார்க்கவே முடியலையே. இப்பேற்பட்ட தேவனுடைய ஞானத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியலன்னு பவுல் பிரமிச்சு போய் அந்த ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஜீவனுக்காக தரப்பட்டுச்சு, மீறும் போதும் அது நன்மையவே கொடுக்குதுங்கும் போது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. தம்முடைய சிந்தை செயல் எல்லாத்திலையும் நல்லது 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 நல்லது, நன்மை நன்மை நன்மை, இப்படி மட்டுமே யோசித்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுதான் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி செய்யாம போனா கூட அதை நன்மையை கொண்டு வந்து முடிக்கிற ஒரு உன்னதமான குணம் இருக்குது. அது நம்முடைய பரம பிதா. உதாரணமா சொல்ல போனா நம்ம வேலைக்கு போறோம், வேலை செய்தா சம்பளம் கூலி பரவாயில்ல, வேலை செய்யலனா கூலி இல்ல அது கூட பரவாயில்ல, வேலை செய்யாம தூங்கிட்டு எந்திரிச்சா கூட கூலியா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்குது பாருங்க. தேவன் கொண்டு வர திட்டங்கள், அப்போஸ்தலர் பவுல் வியந்து போடுற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம படிச்சோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படி ரெண்டு வித சாபத்திலிருந்து விடுதலை தந்தது நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு. எல்லா விதத்திலையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் நன்மையவே தான் கொண்டு வந்துச்சு. இங்க இதே நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு என்ன நன்மையை கொண்டு வந்துச்சு, எப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தார். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தா ஜீவன் கிடைக்கணும். அதே விஷயம் நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்சு. கர்த்தராய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தார். அவர் மரிச்ச போதும் கூட அவருக்கு ஜீவன் கிடைச்சிச்சே. கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு, அவருடைய பாவத்துக்காக மரிக்கல, நமக்காக மரிச்சார். அவருடைய மரணத்தினால இஸ்ரேலுக்கும் உலக ஜனங்களுக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. ஆக மொத்தம் கிறிஸ்துவுக்கும் கூட இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தில உள்ள ஒரு சில விஷயங்கள்ல, அதுல கிறிஸ்துவின் காரியங்களை குறிச்சு நம்ம இப்ப பார்த்தோம், கிறிஸ்துவின் மரணம் குறிச்சு. இப்ப மீண்டுமாக நம்ம துவக்க வசனத்துக்கு வரும்போது அந்த வசனத்தை மீண்டுமாக படிக்கலாம். எபிரேயர் 5:8-9
பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
பட்ட பாடுகளினாலேயே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னா, இதற்கு முன்பு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதலே இல்லையா? இந்த வசனம் பாத்தீங்கன்னா நீங்க வேதாகமத்துல பார்க்கும்போது அப்படியே தொடர்ச்சியா வரும். காம அடையாளம் போட்டாலும் அப்படியே இன்னும் தொடர மாதிரியே இருக்கும். தேவன் எப்படி கொண்டு போறார்னா, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தாம் பூரணமான பின்பு அப்படிங்கும் போது, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு ஜீவனை கொடுத்துச்சுன்னு பார்த்தோம். நியாயப்பிரமாணம் என்ன சொன்னுச்சு, கிறிஸ்து என்ன கீழ்ப்படிந்தார் அப்படிங்கும் போது, ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்ல, கொஞ்சம் குறைய நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுது அப்படிங்கறத கூட படிச்சோம், ஏற்கனவே வசனத்தின் மூலம் பார்த்தோம். ஏன் கிறிஸ்து சிலுவையில மரிச்சால் வேற வித தண்டனை அவருக்கு கொடுத்திருக்கல? ஏன் கிறிஸ்து சிலுவையில மரிக்கும்படி தேவன் அங்க அனுமதிச்சார்னா, ஒரு பூரண மனுஷன் ரத்தம் சிந்தனம்னா இப்படியாக சிலுவையில அறையப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் எந்தெந்த வகையில வெளியேற்றப்படணுமோ அப்படியெல்லாம் ரத்தம் வெளியேற்றப்படும்படி கொடுமையான மரணம், கொடுமையான மரணமாக இந்த சிலுவை மரணம் இருந்துச்சு. மேலும் அதிக அதிகமான நியாயப்பிரமாண கட்டளைகள், 3600 கட்டளைகள், அதிகமான கட்டளைகள். அதற்காகவே கிறிஸ்து அதிகமாக அடிக்கப்பட்டாரு. கிறிஸ்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்கிட்டு இருந்த போது அவருடைய உடல்ல இருந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து எல்லா ரத்தமும் வெளியே போகும்படி இந்த ஒரு காரியம் இப்படி உருவாகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ கிறிஸ்து பூர்ணராகும்படி பாடுபட்டார் அப்படிங்கறத நம்ம எபிரேயர் 5:8-9 படிச்சோமே. இப்போ அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக பாடுகள் இல்லையா? இருந்துச்சே. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததிலே இருந்து அவருக்கு பாடுகள் இருக்கத்தான் செய்தது, இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இவரு எல்லா விதமான நன்மைகளையும் செய்துட்டு வந்த போது கூட ஜனங்கள் இவரை ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலையில கூட பேசினாங்க. பெயல் சபுல் அப்படின்னு கூட ரொம்ப ஒரு கடினமான வார்த்தையை உபயோகம் பண்ணாங்க. பெயல் சபுல் அப்படின்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, பெயல் சபுல் அப்படிங்கிறது கல்தேயர்களுடைய கடவுள். கல்தேயருடைய பாசையில பெயல் சபுல் அப்படின்னா அவங்க வச்சுக்கிற கடவுள். அந்த கடவுளுடைய தன்மை எப்படின்னா, மண்ணுல மரத்துல செய்யற கடவுள் இல்லது, சாணத்துல, சாணி சொல்ற மாருங்க, சாணி சாணத்துல செய்யற கடவுள். அந்த கடவுள் எவ்வளவு அருவறுப்பான கடவுள் பாருங்க. அந்த ஒரு கடவுளுக்கு பேர் தான் பெயல் சபுல். இப்ப கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்க எப்படி திட்டாங்கனாக்க, அவ்வளவு ஒரு அருவறுப்பான மனுஷனி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்றாங்க. அப்ப கிறிஸ்துக்கு எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும், மிகுந்த மனவேதனைப்பட்டாரு. அதுலயும் கூட ஒரு சூழ்நிலையில கிறிஸ்துவ நிறைய பேர் பின்பற்றி வந்தாங்க. ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாங்கனாக்க, அப்படியே ஏர் பிரேக் போட்ட மாதிரி டப்புன்னு நின்று போயிட்டாங்க. ஏன் நின்று போயிட்டாங்கன்னா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு யோவான் புஸ்தகத்துல நீங்க 6 இடத்துல படிச்சு அப்புறம் பார்க்கலாம். என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜனங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, உடனே நின்னுட்டாங்க. ஏன் அப்படி நின்று போறாங்க, என்ன சொல்றாரு இவர், இவர் கேட்கறது சொல்லும் போது பயமா இருக்குதுங்கிற காரணத்தினால அவங்க நிக்கல, மாறாக அவங்க ஏன் அப்படி நின்று போயிட்டாங்கன்னா, லேவியராகமம் 17:11-12
மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அதை நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவரே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னேன்.
தேவன் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்துல ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாருங்க, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொல்லும் போது, அப்போ நீங்க தேவன்கிட்ட இருந்து வரல, நீங்க தேவகுமாரன் இல்ல. ஏன்னா தேவகுமாரன் என்னதான் அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கும். இப்பதான் நீ என்ன சொல்றேன்னா, தேவகுமாரன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவ தூசணம் சொல்ற அப்படின்னு சாக் ஆயிட்டாங்க. பேசினதும் இல்லாம அப்படியே நின்று போயிட்டாங்க. அப்புறம் தனக்கு பின்பாக வந்த பின்பற்றி வந்த சீசர்களை கூட கேட்டாரு, கிறிஸ்து நீங்களும் போக மனசா இருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டாரு. இப்போ நம்ம மீண்டும் பாடத்துக்குள்ள வரணும்னா, அந்த ஒரு அதாவது கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஞானஸ்தானம் அவர் எடுத்ததுல இருந்து அவருக்கு மனதளவுல ரொம்ப துன்பங்கள், அவர் வியாகுலப்படுற மாதிரி இருந்துச்சு. எந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, இன்னொரு வசனங்கள் கூட படிக்கலாம். கிறிஸ்துவுக்கு அவங்க ஜனங்கள் அப்புறம் கூட இருந்த சீசர்கள் மூலமா கிறிஸ்துக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் பாடுகள் மனப்பாடுகள் இருந்ததுங்கிறத லூக்கா 12:12 படிங்களா, 12:13 லூக்கா 12:12-13 வசனங்கள்.
நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகமாய் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரருக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய போதனையில ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோட ஜனங்களுக்கு மத்தியில போதிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிற கூட்டத்துல திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு என்ன கேக்குறாருன்னா, போதகரே, ரொம்ப நாளா என் சகோதரனுக்கும் எனக்கும் ஒரு சொத்து வழக்கு இருக்குது. நீங்க வந்து இப்போ ஜனங்கள் மத்தியில நல்லா பாப்புலரா இருக்கிறீங்க, நீங்க வந்து அதை பேசி தீர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுங்க சொல்லுங்க. நீங்க அவன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ரட்சகர் என்ன ரீதியில பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப கேட்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது, போதிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு அதை வெளிக்காட்ட முடியாத மனவேதனைகள், வெளிக்காட்ட முடியாத மனவேதனைகள். இது மாதிரி நம்முடைய கிறிஸ்துக்கு எவ்வளவோ மனவேதனைகள் இருந்துச்சு. கிறிஸ்து இந்த சிருஷ்டிகள் எல்லாத்தையும் தேவனோட இருந்து சிருஷ்டித்தாரு, மனுஷர் உட்பட தேவனோட இருந்து சிருஷ்டித்தாரு. இப்போ அதே சிருஷ்டிகள் தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கும் போது இவருக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப மனவேதனையா இருந்திருக்கும். தன்னுடைய பேச்சை தன்னுடைய சிருஷ்டிகளே கேட்கும் போது, நம்முடைய பேச்சை நம்முடைய பிள்ளை கேட்கலனாக்கா என்ன செய்வோம், பரவாயில்லன்ட்டா சொல்லுவோம். எவ்வளவு மனவேதனை இருக்கும், அதை விட மேலான மனவேதனை. அவர் இந்த ஜனங்கள் மத்தியில இருந்து இந்த பேச்சு இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை எல்லாம் சொல்லும் போது அவங்க கேட்காத போது கிறிஸ்து மனசளவுல ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப துன்பப்பட்டார். சரி, இப்படி அவர் வாழ்க்கை முழுவதும் கசப்பான அனுபவங்கள் தானே வாங்கினாருங்க. இந்த கசப்பான அனுபவங்கள் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துச்சா? அப்படின்னா கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது பூர்ணமாக வந்தாரா இல்லையானா, எபிரேயர் 7:26
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்.
ஆமா, பரிசுத்தர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகியவர். கிறிஸ்து பூர்ணமாக வந்தார். நம்முடைய கேள்வி இப்போ இங்க என்னன்னா, பூரணமாக வந்த கிறிஸ்து மீண்டும் ஏன் பாடுகளினால் பூரணமாகணும்? இங்க தேவன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித்தராருங்க. கிறிஸ்து பூர்ணமா தான் வந்தாரு, ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பூர்ணத்துல கிறிஸ்து அப்போ வரல. கிறிஸ்து பூர்ண பரிபூர்ணமாக வந்தாலும் தேவன் எதிர்பார்த்த பூர்ணத்துல வரல. தேவனுடைய பார்வையில் கிறிஸ்து பூர்ணரா இன்னும் ஆகல. இதை எப்படி சொல்லானா, அங்கே ஏதேன் தோட்டத்துல ஆதாம தேவன் பரிபூர்ணமா சிருஷ்டித்தாரு. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்பாக பூர்ணமா தான் இருந்தாரு, சந்தேகமே இல்லை. ஆனா பூர்ண மனிதன் பாவம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாவம் செய்ய முடியும். அதன் ஆதாம் நிச்சயப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு மனுக்குளம் இவ்வளவு பாவத்துக்குட்பட்ட இருக்குதுங்க, பாவத்தின் சம்பளமான மரணத்துக்கும் உட்பட்ட இருக்குது. ஆக பூரணமான மனுஷன் பாவம் செய்ய முடியும். இப்போ தேவன் ஆதாம பூரணமா உருவாக்கிட்டு ஆதாம் நான் உங்களை பூரணமா படைச்சிட்டேன் அப்படியே விட்டுட்டாரா? இல்ல வேற ஏதாவது குணம் அவர்கிட்ட வளரணும்னு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவளை வளர வேணும்னு விட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவன் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு காரியம் கீழ்ப்படிதல் வளரணும், ஆதாம் அதுக்குள்ள வளரணும் அப்படின்னு விட்டாரு. ஏன்னா கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு காரியம் ஆதாமிட்ட இன்னும் பூரணமா இல்லைங்கிறத தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பூரணத்துல தேவன் எதிர்பார்த்த பூரணம் இல்ல அப்படிங்கறத தேவன் எப்படி உறுதிப்படுத்தினாருன்னா, இதற்கே நன்மை தீமை அறியத்தக்க அப்படி ஒரு கனியை கொண்டு வந்து வச்சார், சொன்னார் இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லும் போது, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம போகும்போது பாவமும் அதன் மூலமா மரணமும் வந்துச்சு. அந்த பூரணம் அங்க இருந்திருந்தா அந்த ஒரு வாய்ப்பே வந்திருக்காது அப்படிங்கறத கூட நம்ம இந்த நம்ம அப்படியே எடுத்து பார்க்கும்போது இந்த வசனங்கள் மூலமா பாக்குறோம். ஆதாம் இப்போ அதே முறையில அங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு வச்ச அதே முறையில இங்க நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துவும் கூட, ஆதாம் எந்த பரிபூர்ணத்துல வந்தாரோ அதே பரிபூர்ணத்துலதான் கிறிஸ்து வர முடியும். அப்பத்தான் வரணும், அப்பத்தான் அது சரிசமமான விளைக்கிரயமா இருக்கும். கிறிஸ்து பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானம் கிட்ட ஞான ஸ்நானம் பெற்ற போதும் பூர்ணமா தான் இருந்தாரு. இப்போ இந்த சமயத்துல கிறிஸ்து நினைச்சா பாவம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, பாவம் செய்ய முடியும். இதை எப்படி சொல்லலாம்னா, அங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு நடந்த அதே காரியங்கள் தான் இதுக்கு நம்ம அப்படியே ஒப்பிட்டு பாக்குறோம். இதனாலேயே சாத்தான் என்ன பண்ணானா, கிறிஸ்துவுக்கு சோதனை வச்சான், ஏன் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணி பாக்குறான், செக் பண்ணி பாக்குறான். இப்போ அது என்ன மாதிரி சோதனைகளை வச்சானா, ஏதேன் தோட்டத்துல ஏவாள் முன்பாக சாத்தான் என்ன என்ன மாதிரி சோதனைகள் வச்சானோ அதே சோதனைகளை கர்த்தராகிய பூரணமா வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அதே மாதிரி சோதனைகளை வச்சான். அங்க ஏதேன் தோட்டத்துல கண்களின் இச்சை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணு விஷயங்களையும் ஏவாள் முன்னாடி வச்சு சாத்தான் சோதிச்சது போல அதே ஃபார்முலால இங்க கிறிஸ்துவையும் சோதிச்சான். எப்படின்னாக்கும் மாம்சத்தின் இச்சை, இப்ப இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பசியோட வரும்போது இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு அப்படிங்கும் போது இந்த சரீரத்துக்காக சரீரத்துக்கு மாம்சத்தின் இச்சை, இந்த ஒரு டெஸ்ட் அங்கே வைக்கும் போது கிறிஸ்து அதுல இருந்து அது முறியடிச்சுட்டு முன்னேறி விட்டாரு. அந்த ஒரு இதை டெஸ்டிங் வச்சாங்களா, அப்புறம் உயரத்துல இருந்து நல்லா உயரத்துல தூக்கிட்டு போய் நீ தேவனுடைய குமாரனானா மேலே இருந்து கீழே குதி அப்படின்ற நல்லா அந்த கேட்ட உடனே சூடு வர்ற மாதிரி ஒரு கேள்வி, அப்படி ஒரு கேட்டு அங்கே இருந்து குதிக்க சொன்னா, ஒருவேளை கிறிஸ்து பாரு நீ சொன்ன மாதிரி நான் குதிச்சேன்ல, தேவன் என்னோட இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டியா, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா, பாரு என்னுடைய உடம்புக்கு ஒண்ணுமே ஆகல. ஜீவனத்தின் பெருமை, அந்த ஒரு ஜீவனத்தின் பெருமை கூட அங்க ஏதேன் தோட்டத்துல வைக்கப்பட்ட அதே விஷயம் இங்க இரட்சகராய இயேசு கிறிஸ்து முன்பாக அந்த ஒரு சோதனையும் அந்த ஒரு இதையும் வச்சான். அடுத்ததாக கண்களின் இச்சை, நல்லா உப்பருகையில உயரமா தூக்கி கொண்டு போய் அவரை வச்சு நீ பாக்குறது எல்லாமே இப்போ என்னுடைய அதிகாரத்துல இருக்குது, நீ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை அடையறதுக்கு பதிலா இப்பவே நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துட்டீன்னா இப்போ நான் இது பூராமே உனக்கு தரேன், எல்லாத்தையும் காட்டி காட்டி அப்படி பார்த்து, இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் கூட சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வைக்கிறான். ஏவாளின் முன்பாக வைக்கப்பட்ட அதே டெஸ்டிங் தான் இங்கேயும் கூட கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் வைக்கப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்து எல்லாவற்றையுமே வசனத்தினால முறியடிச்சு ஜெயிச்சார் ஜெயிச்சார். தேவன் எதிர்பார்க்கும் பூரணம் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். ஆதாம் பூர்ணமாக படைக்கப்பட்டும் தேவன் எதிர்பார்த்த பூரணம் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, அங்க அந்த அது இல்லைங்கிறத நிரூபிக்கிற வண்ணமா அங்க ஆதாமுக்கு சோதனை வச்சார். இப்போ அதை போலவே இங்க கிறிஸ்துவுக்கும், நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துவுக்கும், பூரணராக வந்த கிறிஸ்து தேவன் எதிர்பார்த்த பூரணத்தை பெரும்படிக்கு, அதை பெரும்படிக்கு ஒவ்வொரு வினாடியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக கிறிஸ்து வைக்கப்பட்டார். கிறிஸ்து 99% தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கடைசியில கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் கிறிஸ்து இங்க கேட்கிறாரு இப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவருக்கு மரண பயமா அப்படின்னு பார்த்தா மரண பயம் இல்ல, மாறாக தேவனை விட்டு பிரிவது அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஒரே கணவன் மனைவியா ஒருவேளை வாழ்ந்துட்டு ஒரே இடத்துல இருந்துட்டு திடீர்னு அவங்க இறந்து போயிட்டா அவங்க மேல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை விட்டு பிரிஞ்ச அந்த ஒரு பிரிவு நம்மளால தாழ முடியாததா இருக்கும். இன்னும் நம்முடைய குழந்தைகள் யாராவது திடீர்னு இறந்து போயிட்டா எப்படி இருக்கும்? தாழ முடியாத மாதிரி இருக்கும். இது கொஞ்ச காலம், கொஞ்ச காலத்துல. ஆனா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அன்புறவு எவ்வளவு காலம் இருந்துச்சு? சொல்ல முடியாத, அளவிட முடியாத காலம். அந்த அளவிட முடியாத காலத்துல தேவன் தந்த வேலை கட்டளைகள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தே இருந்து கடைசி வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவே இருந்தார் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த சமயத்துலதான் தாம் மறிச்சு போகிற அந்த 3 நாள்ல தேவனை பிரியும் வேலை வருகிறது நினைச்சு எண்ணி மனசுல ரொம்ப வியாகுலப்பட்டு தேவன்கிட்ட கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுங்கிறாரு. தேவன் பாக்குறாரு, ஒரு பக்கம் தன்னுடைய மகனுடைய ஆளுகையை, குமாரனின் ஆளுகையை பாக்குறாரு. பார்த்தாலும் அவர் ஒண்ணுமே சொல்றதில்ல. கிறிஸ்து தான் படக்கூடிய பாடுகளை குறிச்சு இங்கே எந்த இடத்துலயுமே கலங்கவே இல்லை. மாறாக தேவனை விட்டு பிரிவதவை எண்ணியே இவ்வளவு கலங்குறாரு. காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம், கிறிஸ்து தான் இந்த வேலைய கேட்டு வாங்கி வந்தார். அதனால கிறிஸ்து பாடுகளுக்காக செய்யறேன்னு வந்துட்டாரு. வேலைக்காக அழுகல, பிரிஞ்சிருக்கணுமே அந்த ஒரு பிரிவை தாங்க முடியாம தான் இங்க கிறிஸ்து அழுகிற கண் கலங்கினார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ தேவன் சரின் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு செவிசாச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, பூமிக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இன்னொன்னு, கிறிஸ்து பூமியிலேயே இருந்திருப்பார். அதனால என்ன பிரயோஜனம்னா, தேவனுடைய திட்டம் நிறைவேறியே இருக்காது. கிறிஸ்து பூமியிலே எவ்வளவு நாள் இருந்திருப்பார் அப்படி ஒருவேளை நடந்திருந்தா, தேவன் அனுமதிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். மனுஷன் பாவம் செஞ்சா தான் மரணத்துக்குள்ள போக முடியும். கிறிஸ்து பூரணமாகும்படி வந்திருக்கிறாரு, அவர் பாவமும் செய்யல. அப்படிங்கும் போது அவர் எவ்வளவு நாள் இருப்பார்னா, இருந்துகிட்டே இருந்திருக்கலாம், நம்ம கூட கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த காலத்துல நம்ம கூட இருந்திருந்தா நம்ம அவரை சும்மா விட்டுருக்க போறதில்லை, அது வேற விஷயமா இருந்திருக்கும். இப்போ தேவன் அப்போது கெத்செமனே தோட்டத்துல கிறிஸ்துவுக்கு சரின்னு சொல்லி இருந்தா தேவ திட்டம் சுத்தமாக நிறைவேறி இருக்காது, அவரும் பூமியிலே இருந்திருப்பாரு. இப்போ கிறிஸ்து தான் முன்பிருந்த அந்த தூதர் நிலைக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா தேவன் அனுமதிச்சிருப்பாரா, இல்ல அனுப்பியிருப்பாரா, அனுப்ப மாட்டாரா? அப்படிங்கும் போது கூட அனுப்ப மாட்டார் அப்படிங்கறத சரி. ஏன் அனுப்பப்பட்டார்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றல, இல்லனா தேவன் மனம் மாற மாட்டார் அப்படின்னா சொன்னோம்னா, அதை விட மேல தேவன் கிறிஸ்துவுக்கு சரி சொல்லக்கூடாது. சரி சொல்லும் பட்சத்துல இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்து எப்போதும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராகவே தான் இருந்தாரு. இந்த பாத்திரம் இப்போது நீங்கட்டும் அப்படின்னு கேட்கிறாரே தவிர, இங்க உண்மை என்னன்னா, கிறிஸ்து மீண்டும் தேவதூதருடைய நிலைக்கு போகவே முடியாது. காரணம், கிறிஸ்துவுக்கு எப்பொழுதுமே முன்னோக்கு, அதாவது இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன், முன்னோக்குதல் மட்டும்தான், பேக்வர்ட் டைரக்ஷன் இல்ல, பின்னோக்குதல் நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்துக்கு இல்ல. ஏன்னா தேவனுடைய திட்டத்தை செய்யும்படி தேவன் கிறிஸ்துவை பிடிச்சு தள்ளல, மாறாக கிறிஸ்துவே விரும்பி கேட்டு வாங்கிட்டு வந்தார் இந்த வேலைய. எப்படினாக்கும், யாரை நான் அனுப்புவேன், என்னுடைய காரியத்தை நிமித்தமாக யார் போவார்னு அப்படின்னு சொல்லும் போது உடனே கிறிஸ்து என்ன சொன்னாருங்க, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி என்ற குணலட்சணம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கிறிஸ்துவ தேவன் வற்புறுத்தி இந்த ஒரு வேலைக்கு, இந்த ஒரு திட்டத்துக்கு அனுப்பல, மாறாக கிறிஸ்துவே வாங்கி கேட்டு வந்தார், கேட்டு வாங்கிட்டு வந்தார். இப்போ தேவனுடைய நீதி, கிறிஸ்துவின் காரியங்கள் எல்லாமே தேவனுடைய நீதி பார்த்துட்டே இருக்குது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய குணாதிசயம் அன்பு, வல்லமை, ஞானம், நீதி. இதை நம்ம, இதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, அங்கே ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செய்த போது தேவனுடைய குணலட்சமான அன்பை கொண்டு ஏன் ஆதாம் ஏவால தேவன் அங்கேயே தடுக்கல? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா, ஆதாம் செய்த மீறுதல அங்கேயே மன்னிச்சு ஏன் அவங்க மேல அன்பு காட்டல? ஒருவேளை இவ்வளவு கீழ்ப்படியாமைக்குள்ள போனவர்களையும் அவங்களுடைய சந்ததி எல்லாமே இந்த 6000 வருடம் தீமைக்குள்ள அனுப்புவதற்கும் பதிலாக அங்கேயே அப்போதே மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டோம்னா, தேவன் அப்படி செய்யல. ஏன் ஆதாம் ஏவாலும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு நம்ம எல்லாரும் போல சொல்லணும்னா, ஆதாம் ஏவாலும் மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை மன்னிச்சிருப்பாரா? நம்ம வேணா சொல்லலாம். மனுஷரோட நிலை என்னன்னா, நான் சும்மாதான் இருந்தேன், அவங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி பேசும்படியா சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா தேவனுடைய நிலை என்னன்னா, இந்த ஒரு காரியத்தை தேவனுடைய நீதியும் பார்த்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி அவருடைய குணலட்சணமான அன்பும் இந்த ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய நீதி நிவர்த்தி செய்யப்படுகிற வரைக்கும் அன்புங்கிற குணலட்சணம் வெளிப்பட முடியாது. புரியுதுங்களா? தேவனுடைய நீதி நிவர்த்தி செய்யப்படும் வரைக்கும் அன்புங்கிற குணலட்சணம் வெளிப்பட முடியாது. அன்பு செய்யப்பட வேணும்னா அதுக்கு முன்பாக தேவனுடைய நீதி நிவர்த்தி செய்யப்படணும். தேவன் தந்தா இல்லைங்க ஒரு பிரமாணம், நியாய பிரமாணம். அதுக்கு ஏன் நியாய பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, நியாய பிரமாணம் நீதி நியாயம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, நீதி தேவனுடைய வார்த்தை, நியாயம் தேவனுடைய தீர்ப்பு. இப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு கீழ்ப்படியாம போனா இன்ன விதமான தீர்ப்பு அப்படிங்கறத வெளிப்படுத்துறது தான் நியாயமான தீர்ப்பின் பிரமாணம், அந்த நியாய பிரமாணத்துக்கு அர்த்தம். இப்ப இதை செய்யும் போது என்ன தீர்ப்பு தரப்போகிறோம் அப்படிங்கறத கூட அந்த இதுலயே தேவன் அதுலயே சொல்லி வச்சிருந்திருக்கிறாருங்க. இப்போ மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு நீதி நிவர்த்தி செய்யப்படணும். எங்க? ஏதேன் தோட்டத்துல மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு நீதி நிவர்த்தி செய்யப்படணும். இதுக்கே நியாயப்பிரமாணம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சட்டத்திட்டத்தை யார் செஞ்சு நீதியை நிறைவேற்றி முடிக்கிறாங்களோ அப்போதுதான் தேவனுடைய அன்புங்கிற கேரக்டர் வெளிப்பட முடியும். இந்த உலகத்துக்கு தேவன் அன்பை அப்போதுதான் வெளிப்படுத்த முடியும். நீதி நிவர்த்தி செய்யப்படும் பொழுதுதான் தேவன் தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். உடனடியாக தேவன் அங்கே மன்னிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய குணலட்சணம் அந்த மாதிரி இருக்குது. எனவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இந்த சட்டத்திட்டத்தை எப்போது நிறைவேற்றி முடிக்கப்படுமோ அப்போதுதான் அங்க அன்பு வெளிப்படுகிறது. இது மாதிரி தேவநீதியை கிறிஸ்து நிறைவேற்றி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதனாலேயே பிதாவாகிய தேவனுடைய குமாரனை அவரை வெளிப்படுத்தினார்னு கூட படிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 3:16.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
யோவான் 3:16 படிங்க சிஸ்டர்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரணி இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் அன்புள்ளவர் அப்படிங்கிற ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சதன் மூலம் தேவனுடைய அன்பையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தினாரு. தேவனுக்கு இப்படி ஒரு நீதி இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் எப்படி வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சதுனால வந்துச்சா? கிறிஸ்து பாவமே செய்யல. பாவமே செய்யாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவருக்கு மரணம் வரும்படி தேவனுடைய நீதி எப்படி ஒத்துக்குச்சு? அதாவது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், தவறு செய்யாதவர்கள் என்றைக்குமே தண்டிக்கப்படக்கூடாது. இது தேவனுடைய நீதி. கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவர் பாவம் செய்யல. மற்றவர்களின் பாவத்தை சுமக்க தேவ நீதி கிறிஸ்துவ எப்படி அனுமதிச்சு? ஒருவேளை நான் தவறு செஞ்சிருந்தனா எனக்கு தண்டனை கொடுக்கலாம். யாரோ செய்த தவறுக்கு என்னுடைய பிள்ளைய நான் எப்படி பழி கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது, அவர் தவறு செய்யல, யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீதிமான் தண்டிக்கப்படும்படிக்கு தேவன் நீதி ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பணியை எப்படி கொடுத்தார், அன்பு நிமித்தமானா அப்படின்னாக்க, சுத்தி நம்ம பார்க்கும்போது இந்த விஷயத்திலையும் கூட தேவன் தாமே வற்புறுத்தி இந்த வேலையை கிறிஸ்துவின் மேல சுமத்தல, மாறாக கிறிஸ்து தானே கேட்டு வாங்கி கொண்டு வந்த இந்த வேலை. இதத்தான் இதனாலேயே தேவ நீதி அங்க கெத்செமனே கேட்டதுல தோட்டத்துல கேட்ட போது கூட தேவ நீதி கிறிஸ்துவை பாடுகளுக்குட்பட அனுமதிக்குது. தானே சுமக்கிறேன்னு கேட்டு வாங்கி வந்தவர் தான் கெத்செமனே தோட்டத்துல இந்த பாடுகள், என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அப்படி உம்முடைய சித்தமானால் நீங்கட்டும் அப்படின்னு கேட்டாரு. தேவனுடைய நீதி இத அனுமதிக்கல. நம்முடைய கேள்வி என்னன்னாக்க, கிறிஸ்து தூத நிலைக்கு போக முடியுமான்னு கேட்டாலும் அங்கே அவரு போக முடியாது. தனக்காக ஒரு மாம்ச சரீரத்தை அவரு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப தூத நிலைக்கும் போக முடியாது. இதே தேவநீதி அனுமதிக்காது. கடைசியாக கிறிஸ்து அன்புறவு, அந்த அன்புறவு பிரிக்கப்பட போவதை எண்ணித்தான் கலங்கினார் அங்கே கெத்செமனே தோட்டத்தில். எங்கும் போது வேற ஒரு காரணத்துக்காக பாடுகளை குடிச்சு பயந்துட்டு அங்க கலங்கல அப்படிங்கறதையும் மீண்டுமாக நினைவுபடுத்தி கொண்டு தேவன் என்ன சொல்லி கிறிஸ்துவ தேற்றினார். இப்ப கடைசி விஷயமா பார்க்கும்போது இவ்வளவு வேதனைக்குள்ள மன கஷ்டத்தில இருந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன சொல்லி சரி செய்தார் அப்படிங்கும் போது, தேவன் தனது பிரமாண்டமான திட்டத்தை சிருஷ்டிக்கப்பட்டது முதல் நிறைவேற்றக்கூடியவராய் இருந்து இந்த கடைசி காலகட்டத்திலையும் கூட மரண பரியந்தம் கீழ்ப்படும்படியாக அவரை தேற்றி அதனால வர்ற ஆசீர்வாதத்தையும் அவருக்கு சொல்லி, அதாவது பிரம்மாண்டமான தம்முடைய திட்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அதனால வர்ற ஆசீர்வாதத்தையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அதை தேவன் அங்க சரி செய்றார், தேற்றினார். இப்போ இந்த கசப்புகளை தாங்கி கடந்து வரும்போதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவன் எதிர்பார்த்து அந்த ஒரு பூரணத்துக்குள்ள போக முடியும். என்ன மேன்மையான ஆசீர்வாதத்தை, அதாவது இந்த ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்துவ அங்க தேற்றுறார். அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேற்றிட்டு தம்முடைய காரியத்துக்குள்ளாக தேவன் கிறிஸ்துவ அனுமதிக்கிறார். எங்க அனுமதிக்கிறார்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்பாக இதுவரையிலும் யூதர்கள் கிறிஸ்துவ அடிக்கணும்னு எத்தனையோ முறை வந்த போது கூட கிறிஸ்துவ அடிக்க முடியாது. ஒண்ணு அவர் மறைஞ்சிருவார், இல்லைன்னா மறைக்கப்பட்டு விடுவார். ஆனா இப்போ அது மாதிரி, அதாவது ஒரு பயிரை சுத்தி வேலி இருக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த கடைசி தருணத்துல, மரணத்தை சுதந்திரிக்க போகிற இந்த கடைசி தருணத்துல, தேவன் யார் யாருக்கு அவரை மறைச்சாரோ, யார் யார்கிட்ட இருந்து ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு மறைச்சு பாதுகாத்தாரோ, இப்போ அவங்க மத்தியிலேயே தேவன் கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்க போறார். பாதுகாப்பு, இதுவரைக்கும் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வளையத்தை எடுக்க போறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் தனக்கு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வளையங்கள்லாம் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம், எந்த ஒரு ஆதரவும் இல்லாத நிராயுத பாணியா அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறேன் அப்படிங்கறத அந்த ஒரு சூழ்நிலையில தான் கிறிஸ்து தேவனுக்கு நிரூபிச்சு காட்டணும். எந்த குணாதிசயம் அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம்கிட்ட இல்லையோ, இப்போ அதே குணாதிசயத்தை தமது சிருஷ்டிப்பு முதல் இப்போ மரண பரியந்தம் கிறிஸ்து நிறைவேற்றக்கூடியவரா இருக்கிறார். என்ன மாதிரி காரியம் அது அப்படிங்கும் போது, மீக்கா 6:8
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
தேவனுக்கு ரொம்ப மிக பிடிச்ச விஷயம், ரொம்ப உகந்த விஷயம் இந்த கீழ்ப்படிதல். கிறிஸ்து பூரணமாக வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, அந்த கீழ்ப்படியதுனால, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் எல்லாம் வந்தாலும், என்ன வந்தாலும், எல்லாத்துக்கும் மத்தியில தேவனுக்கு உண்மையாக தான் கீழ்ப்படுத்திருக்கிறேன், கீழ்ப்படிந்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கிறிஸ்து நிறைவேற்றி காட்டுற மாதிரி நிரூபிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்துல அங்க கிறிஸ்துவுக்கு அந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது. அதுவும் எப்பேற்பட்ட உபத்திரம்னா, இவர் தேவனோடு இருந்து யார் யாரை சிருஷ்டித்தாரோ, மனு குலத்துல யார் யாரை சிருஷ்டித்தாரோ, இப்போ அதே சிருஷ்டிகள் இவரை அடிக்கணும். தான் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் இவரை அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்டமான சூழ்நிலையில இருந்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படிதலை நிரூபிச்சு காமிக்கணும். இதையே தேவன் கிறிஸ்துக்கு வச்சாரு. கிறிஸ்து தனது சிருஷ்டிகள் தன்னை அடிக்கிறதுக்கு முழு மனப்பூர்வமா விட்டுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து இருந்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் கிறிஸ்துவுக்கு தந்தார். கிறிஸ்து பூர்ணராக வந்தாலும் கூட கீழ்ப்படிதலின் நிமித்தமே பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ணமாக வந்தாலும் அவர் கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாகவே பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்கு கூட அதே நிலைதான், அதே நிலைதான். எந்த நிலைனாக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னென்ன காரியம் வைக்கப்பட்டதோ, கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவன் என்னென்ன காரியங்களை அனுமதிச்சிருந்தாரோ, கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்துல என்னென்ன காரியங்கள், அதாவது ஏதேன் தோட்டத்துல நடந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு முதலாம் வருகையில சாத்தான் மூலம் என்னென்ன காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்ததோ அதே காரியங்கள் தான் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு பழியின் ஜீவியம் செய்துகிட்டு இருக்கிற அந்த பிரமாண்டமான வாய்ப்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு முன்பாக கூட தேவன் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து எப்படி தேவதூதர் நிலையில இருந்து மாம்ச நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு காரியங்களை நிறைவேற்றி முடித்தாரோ, அதே போல நாம மாம்ச நிலையில இருந்து, இப்ப முன்பு மாம்சத்துல இருந்தோம், இப்போ தேவனுடைய பார்வையில நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து மீண்டும் பழைய நிலைமைக்கு போக முடியாதது போல நாம கூட மீண்டும் பழைய நிலைமைக்கு போக முடியாது. அங்கு கிறிஸ்து பழைய நிலைமைக்கு போனார்னா மரணம் தான். அதே போல நாமும் கூட இவ்வளவு பெரிய வாய்ப்புக்குள்ள வந்துட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்துல போனோம்னா நமக்கும் அதே காரியம்தான். கிறிஸ்துவின் நிலைமையே நமக்கும் தேவன் அப்படியே அனுமதிச்சிருக்கிறார், அப்படியே வச்சிருக்கிறாரு. பாவிகளா இருந்த நம்ம தேவன் நீதிமானா தமக்கு முன்பாக நிறுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம இப்போ மீண்டும் பரிபூர்ண நிலைமைக்குத்தான் முன்னேற்றமா போக வேண்டுமே தவிர பின்னோக்குதலான பார்வை, நமக்கு கிறிஸ்துவுக்கு எப்பயும் முன்னோக்குன பார்வை இருந்தது போல நமக்கும் கூட தேவனுடைய தெய்வீக காரிய திட்டங்கள்ல முன்னோக்குதலான பார்வையே ஏற்ற காரியமா இருக்கிறத கிறிஸ்து நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. தேவன் இன்னைக்கு நம்மகிட்டையும் அதே காரியத்தை தான் எதிர்பார்க்கிறாருங்க. நம்மிடம் இந்த மாதிரி தேவனுடைய சித்தங்களை நோக்கியே போகிற, தேவனை நோக்கி முன்னேறி போகிற கீழ்ப்படிதலான காரியங்கள் நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். முக்கியமா கற்றுத்தேறின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு இன்னும் கூட நம்ம பார்க்கலாங்க, பிலிப்பியர் 3:16.
ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்களாக இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
தேவன் நம்மை அவருடைய தெய்வீக திட்டத்துல எந்த அளவுக்கு தேற்றி கூட்டி வந்திருக்கிறாரோ அதே முறையில நம்ம கேட்டிருக்கிறபடி, தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறபடி, தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறபடி அந்த நிலையிலே இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிதலை நம்ம வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு கீழ்ப்படிதலை நம்ம வெளிக்காட்டலனா, நம்முடைய 7 தூதன் சகோதரர் ரசல் கூட தன்னுடைய 1 வாலியம்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாருங்க, கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துக்கு ஒருவர் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறாரோ அதன் பொருட்டே அவருக்கு அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தை அப்படியே அப்படியே ஆணி புதஞ்ச மாதிரி எப்பயுமே இதயத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைங்க. என்னென்ன விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நிச்சயமா அவருக்கு தெரியும். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், நமக்கு கொடுக்கப்படுற சத்தியங்கள், நமக்கு கொடுக்கப்படுற அனுபவங்கள், நமக்கு கொடுக்கப்படுற வேலைகள், தேவன் எவ்வளவு எவ்வளவுங்கிறத நிச்சயமா அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால கிடைச்சிருக்கிற அளவுக்கு கீழ்ப்படிதல் காட்டும் போதுதான் தேவனுடைய அடுத்த திட்டத்துக்கான காரியத்தை தேவன் நம்ம முன்னாடி வைக்கிறாருங்க. இல்லைன்னா அதை நம்ம அசட்டை செய்யும் போதோ, அதை கவனக்குறைவா விடும் போதோ அந்த ஒரு காரியம் நமக்கு முன்பாக வர்றதில்லை. யாரு வேற யாரு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள காட்டுறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி அந்த வெளிச்சம் திரும்புறதா இருக்கிறத எங்கேயோ படிச்சு யாரோ சொல்லியோ கேட்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இல்லாம தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம அனுபவத்தின் பூர்வமா இதை எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கற்றுக்கொண்டோம், தேவன் கூப்பிட்டு நம்மளுக்கு எவ்வளவு விதவிதமான எவ்வளவு ஆழமான சத்தியங்களுக்கு ஏற்ற அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுத்து கற்று சொல்லி கொடுத்து அதுல நம்ம தேற்றி வச்சிருக்கிறாரோ ஒரு படி கடந்து நம்மளை முன்னேற்றி வச்சிருக்கிறாரோ, அந்த ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை நீதிக்கும் நம்ம கீழ்ப்படிதல் நிச்சயமா காட்டணும். கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இருக்க வேணும். அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இல்லைனா வேற என்ன இருந்தாலும் வேஸ்டாகவே ஆயிடுது. நம்ம பண்ண உடன்படிக்கை கூட வேஸ்டாக போகக்கூடிய காரியம்லாம் இருக்குதுங்க. தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது நம்மகிட்ட இருக்கிற குணங்கள்லேயே தேவன் நம்மிடம் அதிகம் விரும்புறது கீழ்ப்படிதான். தன்னுடைய சொந்த குமாரன்ட்டையே அதைத்தான் எதிர்பார்த்தார். அதற்காகத்தான் அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதுனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு பரிபூர்ணமா ஆகி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சுதந்திச்சுக்கின்றார். இப்போ நம்ம இதை தெரிஞ்சு நடக்கும் போதுதான் கீழ்ப்படிதல், அதாவது இதை தெரிஞ்சு நடக்கும் கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இல்லைனாக்கா நாமும் மரணத்துக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்மகிட்டையும் வரும். இது நம்ம அறிஞ்சும் வரும், ஒரு சில நேரத்தில் அறியாத சூழ்நிலைகள் மாதிரி கூட வரும். இருந்தாலும் தேவனுடைய ஆவி நம்மகிட்ட இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு காரியமும் தேவன் நம்மகிட்ட வெளிப்படுத்தாம எதேச்சையாவலாம் நடந்துடுறதில்லை. தேவன் எல்லா தெளிவான புத்தியோட நம்ம அதுல திடன் கொள்ளும்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் நமக்கு தந்து கீழ்ப்படிதல ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாம கூட இப்போ ஒரு நிலையை தாண்டி வந்துட்டோம், அடுத்து நம்மளுடைய நிலை பரிபூர்ண நிலைமைக்கு போகிற மாதிரி முன்னேற்றம் தான் இருக்கணும் அப்படிங்கறதும் கூட இந்த ஒரு காரியத்துல இந்த ஒரு பாடத்துல நம்ம பாக்குறோம். அதற்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் அதற்கான முயற்சிகள் நம்ம செய்ய முடியும். ஒரு இந்த விஷயங்கள் தெரியலைன்னா நம்ம அந்த முயற்சிகள் செய்யறதுல கூட நம்ம கொஞ்சம் அசட்டையாவே இருந்துருவோம். இப்போ தேவன் நமக்கு அந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய குமாரன் பட்ட பாடுகளினாலேயே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி தான் சிருஷ்டித்த சிருஷ்டிகளின் மூலமாகவே அடிய வாங்கி அவ்வளவு தாழ்மையை வெளிப்படுத்தி அதன் மூலமா கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படி தேவன் ஒரு பரிபூர்ணத்தை கிறிஸ்துவுக்கு அங்கு ஏற்படுத்தி வைத்திருந்த அதே மேலான நிலைமை உடன்படிக்கை பண்ணியிருக்கிற பரிசுத்தவான்களாகிய சகோதர சகோதரர்களாகிய நம் அனைவருக்கும் முன்பாக தேவன் வச்சிருக்கிறாரு. இத தேவன் இன்னைக்கு நமக்கு அவருடைய மிகுந்த கிருபையினால வெளிக்காட்டியில் இருக்கிறாரு. மரண பரியந்தம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற பேச்சில இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற போதனை கேட்கிற காலகட்டத்தில் நாம இல்ல. மாறாக தேவன் நம்ம எங்க கடந்து கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்னா அந்த நிரூபிக்கிற வாய்ப்புக்கு கொண்டாந்து நம்மளை வச்சிருக்கிறாருங்க போது நம்முடைய அப்பா எவ்வளவு கிருபையா தம்முடைய பலனை கொடுத்து தாங்கி வழி நடத்தி எவ்வளவு மகத்துவமா தன்னுடைய காரியத்துக்குள்ளாக அந்த வச்சிருக்கிற மிக பெரிய சிலாக்கியத்தை அடையணுங்கிறதுக்காக நமக்கு எவ்வளவு கிருபையை காட்டியிருக்கிறாருங்கிறத நம்ம இந்த ஒரு வார்த்தை சத்தியத்தின் தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். மரண பரியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இங்கே நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் போதுங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தேவன் வச்சிருக்கிற இந்த மிக பிரம்மாண்டமான சொல்ல முடியாத உன்னதமான இந்த ஆசீர்வாதம், கர்த்தரோடு ஆளுகை செய்யக்கூடிய அந்த மிக பெரிய வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதற்கு எத்தனை பேர் நமக்கு முன்பாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும் போதுங்க, அங்க தேவனுடைய வார்த்தைய கை கொண்டு நடந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தாங்க முற்பிதாக்கள். அவங்க ஏற்ற வேலையை செய்தாங்க, தேவனுக்கு உண்மையா அவங்க தந்த வேலையை செய்தாங்க. செய்திருந்தாலும் அவங்க செஞ்ச வேலைக்கு அன்னைக்கு அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படல. தானியேல் 12 அதிகாரம் கடைசி வசனம்,
நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார்.
ஆமா, முற்பிதா தானியேலுக்கு சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிவு நாள் வர வரைக்கும் நீ போய் ரெஸ்ட் எடு, அந்த முடிவு நாள்ல நான் உன்னை எழுப்பி உன்னுடைய சுதந்திர வீகம், நீ இங்க என்ன மாதிரி காரியம் செய்து என்ன வேலை செய்து நீ ஒரு பெற்றுக்கொள்ளும்படி நீ வச்சு நடந்தியோ, இதற்கான பலன் கூலிய நான் அந்த முடிவு நாள்ல உன்னை எழுப்பி தருவேன். தன்னுடைய ஜீவனை கூட பெரிதுபடுத்தாம தேவனுக்கு முன்பாக உண்மையை காட்டின முற்பிதாக்கள், அவங்க கூட தன்னுடைய கூலி வாங்கிக்கிறதுக்காக இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. கடைசி நாள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அங்கதான் முற்பிதாக்கள் கவர்னர்களாக, பூமிக்குரிய கவர்னர்களாக வர்றாங்க. இன்னொன்னு, தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரேலர்கள், அவங்கள கூட நம்ம ரோமர் 25 நம்ம படிக்கிறோம் அந்த ஒரு வசனத்துல, அவங்களுக்கு கூட இன்னும் இஸ்ரேலர்கள் ஒரு மனம், ஒரு பங்கு, அவருடைய மனம் கடினப்பட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். தன்னுடைய சொந்த ஜனம், தன்னுடைய சொந்த பிள்ளை, அதையும் கூட தேவன் கட்டி வச்சிருக்கிறாரு, கட்டி வச்சிருக்கிறாருன்னா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் உண்மையா நடந்துகிட்டவங்களுக்கு கூட அதற்கேற்ற பலனை தராம தேவன் காலம் மறுபடி காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க செய்திருக்கிறாரு. நம்ம இல்லாம அவங்க பூரணமாகாதபடிக்கு காத்திருக்க செய்திருக்காரு. இப்போ இந்த ஒரு காரியத்துக்காக ரோமர் 8:21 நம்ம படிக்கிற மாதிரி, இந்த முழு உலகமும் பிரசவ வேதனைப்பட்டுகிட்டு இருக்குது. அப்படின்னாக்கும் உச்சக்கட்டமான பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளத்தையும் மரணமா அந்த மரணத்தையும் வேதனைகளாகவும் நோய்களாகவும் கவலைகளாகவும் இந்த முழு உலக ஜனமும் பிரசவ வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரி பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்குது. சொந்த பிள்ளைக்கு இந்த ஒரு வாய்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, உண்மையா வேலை செய்தவங்களுக்கு அந்த கூலிய நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இது இல்லாம முழு உலக ஜனமும் கூட பிரசவ வேதனை பாடுகளை அனுபவிச்சுட்டு, பிரசனை வேதனை கொத்த பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்குது. இவ்வளவு காரியங்களை எதுக்காகனா நாம் பூரணமாகும் படிக்கே, சபை பூரணமாகும் படிக்கே, அந்த சபை பூரணமாகுதலை நிறைவேற்றுகிற இந்த ஒரு நிரூபிக்க வேண்டிய இந்த ஒரு காலத்துக்காகவே, அந்த காலத்துக்குள்ளாக தேவன் நமக்கு இப்பேற்பட்ட வாய்ப்பையும் வச்சு தேவன் தன்னுடைய மகத்துவங்களை நமக்கு விளக்கி இருக்கிறார்னா, அப்பா நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய அண்ணனாகிய கிறிஸ்துவின் மூலம் நம்ம மேல வெளிக்காட்டி இருக்கிற கிருபை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. தேவன் அவருடைய மகத்துவங்களை ஏற்ற காலத்தில் நமக்கு தந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மேலும் நம்மை தாங்கி வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தையே எப்போதும் சார்ந்திருப்போம். நாம் ஒன்றுமில்லாதவர்களாக சார்ந்திருக்கும் போது தேவன் அவருடைய கிருபையினால் நம் அனைவரையும் தாங்கி வழிநடத்துவாராக. தேவநாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. இது ஒரு முதலான வாய்ப்பு, கொஞ்சம் படபடப்பா கூட இருந்தது, இருந்தாலும் தேவன் நடத்தியிருக்கிறார். இந்த வாய்ப்பை தந்த சகோதர சகோதரிகளுக்கும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலுமாக திண்டுக்கல்ல இருக்கிற வேதமானவர்கள் சபையார் அனைவரின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக பணிந்து தொழுது கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.